அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அரபிந்தோ எழுதிய லைஃப் டிவைன் நூலின் 22வது அத்தியாயம், த ப்ராப்ளம் ஆஃப் லைஃப். இதை தமிழில் வாழ்வின் பிரச்சனை என்று கூறலாம். வாழ்வை பற்றி ஸ்ரீ அரபிந்தோ 4 அத்தியாயங்களை எழுதியிருக்கிறார். அவை ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளவை என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும். நாம் வாழ்வை பற்றிய 4வது அத்தியாயத்தில் இருக்கிறோம். முதல் 3 அத்தியாயங்களில் சொல்லப்பட்டவை என்ன? வாழ்வு என்ற அத்தியாயத்தில் உள்ள கருத்துக்கள், மனதின் ஆழ்மன உறுதியால் ஜட உலகம் உருவாகிறது. வாழ்வு என்பது மனிதனுக்கு முன்பும் இருந்தது, பின்பும் இருக்கும். வாழ்வின் இயங்குமுறை ப்ராசஸ் வேறு, வாழ்வு என்பது வேறு. எல்லா இடங்களிலும் வாழ்வு என்பது ஒன்று போன்றதே. தாவரத்திற்கு உயிர் உண்டு, உலோகத்திற்கும் உயிர் உண்டு. வாழ்வை தாவரத்திலும் விலங்கிலும் காண்பது போல ஜடத்திலும் காண முடியும். ஜடம் சிதையாவிட்டால் அதை ஓரளவிற்கு மீண்டும் உயிர்ப்பிக்கலாம். வாழ்வு ஜட உணர்வை மனத்திடம் சமர்ப்பித்து மன உறுதியாக மாற்றி ஜடத்தை கட்டுப்படச் செய்கிறது. மரணம், ஆசை மற்றும் இயலாமை என்ற அத்தியாயத்தில் உள்ள கருத்துக்கள், மரணம் இருப்பதால்தான் அமரத்துவம் சாத்தியமாகிறது. பிராணனின் பசியான ஆசையே அன்பாக மாறுகிறது. இயலாமை உருவாக்கும் போராட்டம் சக்தியை அதிகரித்து அன்பில் முடிகிறது. பிரபஞ்ச வாழ்வின் சட்டத்தை மரணம், ஆசை, போராட்டம் ஆகிய மூன்றும் சேர்ந்து நிறைவேற்றுகின்றன. வாழ்வின் சட்டம் எல்லா இடங்களிலும் ஒன்று போலவே இருக்கிறது. தருதலும் பெறுதலும் பரஸ்பர பரிமாற்ற சட்டத்தின் இரு பகுதிகள். அவை இரண்டும் தவறாமல் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. பரஸ்பரம் பெறுதல் என்பது பரஸ்பரம் தருதலாக மாற வேண்டும். அறியாமை அகன்றால் ஆசை எழாது. இயலாதவர்கள் தங்கள் திறனை வளர்க்க போராட வேண்டும் என்பதே வாழ்வின் முதல் சட்டம். உயரும் வாழ்வு என்ற அத்தியாயத்தில் உள்ள கருத்துக்கள், சித் சக்தியின் இருண்ட பக்கமே வாழ்வு. சித் சக்திக்கும் வாழ்விற்கும் உள்ள தொடர்பே பிரபஞ்சத்தையும் பரிணாமத்தையும் நிர்ணயிக்கிறது. வாழ்வில் போராட்டம் என்பது முழுமையை, பெர்ஃபெக்ஷன் எனப்படும் செம்மையை நோக்கி எடுக்கப்படும் பரிணாம முயற்சியே. மரணமுள்ள வாழ்வில் மனித இனம் நிரந்தரமாக வாழ வேண்டுமெனால் தனி மனிதன் பிறரது ஒத்துழைப்பை பெற வேண்டும். அதற்கான வழி பிறரிடம் அன்பு செலுத்துவதே. மனிதனை விட பிரபஞ்சம் பெரியது என மனம் அறியும் போது பரிணாமம் புது வேகம் பெறுகிறது. வாழ்விலுள்ள ஜடம் அனைத்தும் அணுக்களால் ஆனது. இந்த அணுக்கள் ஒவ்வொன்றும் தன்னை தனியென்று உணர்ந்து அகந்தையோடு இருக்கின்றன. அணு கரையவோ பிற அணுக்களோடு சேரவோ விரும்புவதில்லை. அவை பிரிவை நாடுகின்றன. ஒன்றாகுதல் என்பது பிரிதலை விட உயர்ந்தது. இயற்கை அணுக்கள் கூடியிருக்குமாறு செய்கிறது. அணு தானாகவே இதை செய்யவில்லை. அணுவின் இந்த நிலை வாழ்வின் முதல் நிலை. வாழ்வின் இரண்டாம் நிலை பிராண அகந்தை கரைந்து பரஸ்பர பரிமாற்றம் செய்து கொள்வது. வாழ்வின் மூன்றாவது நிலையில் வாழ்வு ஏற்றம் பெறுகிறது. மூன்றாம் நிலையில் மனிதன் தன் தனித்துவத்தை இழக்காமல் பிறரோடு அன்பின் மூலம் ஒன்று கூடுகிறான். மூன்றாம் நிலையில் பரஸ்பரம் புசிப்பது பரஸ்பரம் பரிமாறிக்கொள்வதாக மாறுகிறது. வாழ்வின் பிரச்சனை என்ற இன்றைய அத்தியாயத்தில் உள்ள முக்கியமான கருத்துக்கள், வாழ்வின் பிரச்சனைகளில் மறைந்திருக்கும் சத்தியத்தை நாம் கண்டறிய வேண்டும். வாழ்வில் மனம் முக்கிய பங்கு வகிப்பதால் பிரச்சனைகளை மனதின் மூலம் தீர்க்கலாம். ஆனால் மனத்தால் மட்டுமே அதை செய்ய முடியாது. சக்தியை உருவாக்கிய ஜீவியமே பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். வாழ்வு ஜடவாழ்வு, பிராணவாழ்வு, மனவாழ்வு என்ற மூன்று தோற்றங்களால் ஆனது. மனதை, வாழ்வை, ஜடத்தை கட்டுப்படுத்தி அளவற்ற தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதே சச்சிதானந்தத்தின் இரகசிய விருப்பம். மனித இனம் மனதை, வாழ்வை, ஜடத்தை கட்டுப்படுத்தும் வழியை கண்டறிய வேண்டும். அது முடியவில்லை என்றால் மனித இனம் சத்திய ஜீவிய பிறப்புக்கு வழிவிட வேண்டும். பரிணாம வாழ்வு தன் லட்சிய வெற்றியை, அதன் சாத்தியங்களை சச்சிதானந்தம் என்னும் விதையில் காண வேண்டும். ஜீவியம் அளவற்று விரிந்தால் சக்தி அளவின்றி பெருகும். சக்தி அளவின்றி பெருகினால் வாழ்வு அனந்தமாக அளவற்று வளரும். ஜீவியம் ஒன்றாகவும் பலவாகவும் ஒரே நேரத்தில் இருந்தால் அங்கு வாழ்வின் சட்டங்கள் நமக்கு பணியும். பிரபஞ்சத்தில் நான்கு வகையான உறவு நிலைகள் உள்ளன. அவை சச்சிதானந்தத்திலிருந்து வந்த ஜடம், வாழ்வு, மனம், சத்திய ஜீவியம் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள உறவு நிலைகள். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் மனிதனுக்கு மூன்று சிக்கல்கள் உள்ளன. அவன் மேற்பரப்பில் வாழ்கிறான், அவன் மனத்தால் பிரிந்திருக்கிறான், ஜீவியமும் சக்தியும் பிரிந்திருக்கின்றன. மனதை கடந்த நிலையில்தான் பிரச்சனைகளுக்கான உண்மையான தீர்வு உள்ளது. மனிதன் பக்குவப்படும் போதுதான் ஞானமும் சக்தியும் பிரிந்திருப்பதை உணர்வான். சப்கான்சியஸ் என்ற ஆழ்மன நிலையிலும் சூப்பர் கான்சியஸ் என்ற இறை நிலையிலும் சுமூகமான இணக்கம் உள்ளது. நாம் இறைநிலையில் இறைவனை காண வேண்டும். பிரபஞ்சமயமாவதன் மூலம் மனிதன் சுமூக இணக்கத்தையும் செம்மையையும் அடைய முடியும். நாம் மேலும் மேலும் உயர ஆர்வம் கொள்ள வேண்டும். அதுவே நாம் செய்ய வேண்டிய பணி. நம் வாழ்வில் நம் முன் உள்ள பிரச்சனை எப்படி மனதை கடந்து சத்திய ஜீவனாக மாறுவது என்பதே. இவையே இந்த அத்தியாயத்தில் உள்ள முக்கியமான கருத்துக்கள். சச்சிதானந்தத்தின் சித் சக்தியால் உருவான வாழ்வின் முக்கியமான அங்கமாக மனம் உள்ளது. பிரிக்கும் தன்மை கொண்ட இந்த மனம் அறியாமையால் பார்வையை இழந்துவிட்டது. அதனால் ஒளி, இருள் போன்ற இருமைகள் உருவாகின்றன. இருமைகள் ஒன்றை ஒன்று எதிர்ப்பதால் மோதல்களும் பிரச்சனைகளும் உருவாகின்றன. தான் யார் என்பதை அறியாத மனம் தன்னை சச்சிதானந்தம் என்பதை அறிய வேண்டும். அந்த ஒருமை மனத்தில் உண்டாகி பிணக்குகள் விலகி இணக்கம் உண்டாகி மனிதன் ஆனந்தத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதே இறைவனின் இரகசியமான விருப்பமாகும். குடும்பம் என்ற ஓர் அமைப்பு சமூகத்திற்கு தேவை என்பதால் ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டு கணவன் மனைவியாக மாறுகிறார்கள். பிரிவே இல்லாத சச்சிதானந்தத்தின் வெவ்வேறு தோற்றங்களே ஆணும் பெண்ணும். ஆணும் பெண்ணும் சேர்ந்த ஓர் அமைப்பு குடும்பம். பல குடும்பங்களின் தொகுப்பு சமூகம். பல சமூகங்களின் தொகுப்பு ஓர் உலகம். பல உலகங்களின் தொகுப்பு ஒரு பிரபஞ்சம். பல பிரபஞ்சங்களின் தொகுப்பு சச்சிதானந்தம். அதனால் நாமும் சச்சிதானந்தம்தான் என்பதை நாம் உணர வேண்டும். சச்சிதானந்தமாகிய நம்மின் பகுதிகள்தான் பிற அனைத்தும் என்பதை அறிய வேண்டும். என் உடல் என்பதில் பல அங்கங்கள் உண்டு. என் வலது கை வேறு, நான் வேறு. என் இடது கால் வேறு, நான் வேறு என்று நான் நினைப்பதில்லை. எனக்கு கை வலித்தால் நான் ஓய்வெடுக்கிறேன். அதற்காக என் கை மீது நான் கோபித்துக் கொள்வதில்லை. கை கழுவும் போது என் கைவிரல் கண்ணில் பட்டு எரிச்சலை உண்டாக்கினால் என் கைவிரலை நான் திட்டுவதில்லை. ஆனால் மனைவி சாப்பாடு பரிமாற 10 நிமிடங்கள் தாமதமானால் என்ன சுறுசுறுப்பில்லாத ஜென்மமோ என்று தோன்றுகிறது. இருவரும் சம்பாதித்தால் இரண்டுமே நம் பணம்தான் என்று நாம் நினைப்பதில்லை. இது என் பணம், இது அவர் பணம் என்று மனம் நினைக்கிறது. எல்லாமே குடும்பத்தின் பணம்தான் என்று சில சமயம் நினைத்தாலும் கணவர் ஏதாவது சொன்னால் நானும் சம்பாதிக்கவில்லையா என்று நினைக்க தோன்றுகிறது. நாம் ஒரு குடும்பம் என்பதை மறந்ததால் நான் வேறு அவர் வேறு என்ற அறியாமை உருவாகிறது. பிரிவினை உண்டாகிவிட்டதால் அங்கு அகந்தை செயல்படுகிறது. என் நிலை உயர்ந்ததா, என் மனைவி நிலை உயர்ந்ததா என்று கணவனுள்ளும் மனைவியுள்ளும் அகந்தை உணர்வு ஏற்படுகிறது. அதனால் மோதல்கள் உருவாகின்றன. மோதல்களால் பிரச்சனைகள் பெரிதாகின்றன. ஆனந்தம் மறைகிறது. ஏண்டா கல்யாணம் செய்து கொண்டோம் என்ற வருத்தம் வருகிறது. இது கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல, மாமியார் மருமகளுக்கும் அண்ணன் தம்பிக்கும் கூட பொருந்தும். உங்களில் பலருக்கு ஏற்கனவே தெரிந்த கதை இது. ஒரு ஊரில் ஒளியும் இருளும் போல மருமகளும் மாமியாரும் ஒன்று சேராமல் எதிரிகளாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் மாமியார் வெளியே போயிருந்த சமயம் ஆண்டி ஒருவர் பிச்சை கேட்டு வந்தார். மருமகள் ஒன்றுமில்லை போ என்று கூறி விரட்டிவிட்டாள். பசியால் துடித்த ஆண்டி பலமுறை உணவு கேட்டும் மருமகள் உணவு தர மறுத்துவிட்டாள். ஆண்டி வாய்க்கு வந்தபடி திட்டிக்கொண்டே நடந்து தெருமுனைக்கு வந்தபோது மாமியார் எதிரே வந்தார். யாரையப்பா இப்படி கேவலமாக திட்டுகிறாய் என்று ஆண்டியை விசாரித்தார். பச்சை கதவு போட்ட வீட்டிலிருந்த பெண் எனக்கு சாப்பாடு இல்லை என்று கூறிவிட்டாள் என்றார் ஆண்டி. மாமியாருக்கு கடுங்கோபம் வந்துவிட்டது. அது என் வீடு, என்ன தைரியம் இருந்தால் என் மருமகள் சாப்பாடு இல்லை என்று சொல்லியிருப்பாள். நீ என்னோடு வா என்றாள் மாமியார். ஆண்டிக்கு ஒரே சந்தோஷம். மாமியார் மருமகள் சண்டையில் தனக்கு இன்று நல்ல விருந்து கிடைக்கும் என்று மாமியாரோடு உற்சாகமாக அவள் வீட்டிற்கு போனார். வீட்டுக்குள்ளே இந்த மாமியார், உனக்கு சாப்பாடு இல்லை என்று சொல்ல என் மருமகளுக்கு அதிகாரம் இல்லை, எனக்குத்தான் அந்த அதிகாரம் உண்டு. நான் சொல்கிறேன் உனக்கு சாப்பாடு இல்லை போ என்றார். பிறரிடமிருந்து பிரிந்த மனம் அகந்தையில் இருக்கிறது. பிறர் செய்யும் தவறை உற்சாகமாக தட்டி கேட்கும், சுட்டி காட்டும். அவ்வாறு செய்துவிட்டு தானும் அதே தவறை தயங்காமல் செய்யும். இது போன்ற குடும்பம் முன்னேற வேண்டுமானால் முதலில் மனத்தில் உள்ள பிரிவினை நீங்க வேண்டும். ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் அடிக்கடி வங்காள தேசத்து கதை ஒன்றை பற்றி குறிப்பிடுவதுண்டு. பண்பு உயர்ந்து விளங்கிய குடும்பத்தில் புதிதாக ஒரு பெண் திருமணமாகி வந்தாள். ஒரு நாள் சமூக மேம்பாட்டிற்காக நிதி திரட்டும் ஓர் வாலிபன் அந்த வீட்டிற்கு வந்து நிதி கேட்கிறான். புது மருமகள் எவரையும் கேட்காமல் பெட்டியில் இருக்கும் பல நூறு பவுன் நகைகளையும் கொடுத்து விடுகிறாள். அது தெரிந்தும் மாமியார் ஒரு வார்த்தை கூட மருமகளை எதுவும் கேட்காமல் இருக்கிறாள். அங்கு ஆனந்தமும் வெற்றியும் நிரந்தரமாக இருக்கும். அதனால் மருமகள் செய்தது சரி என்றாகிவிடாது. அங்கு மாமியாரின் பெருந்தன்மை குடும்பத்திற்கு கவசமாக விளங்கியது. பிரிவினையை விளக்க வேண்டுமானால் முதலில் விட்டுத்தர பழக வேண்டும். அடுத்த கருத்து, வாழ்வின் பிரச்சனைகளில் மறைந்திருக்கும் சத்தியத்தை நாம் கண்டறிய வேண்டும். சூதாட்டத்தில் தோற்று வனவாசம் மேற்கொண்ட பாண்டவர்கள் ஐவரும் தங்கள் மனைவி பாஞ்சாலியோடு கானகத்தின் வழியே காட்டின் வழியே நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது மாமரக் கிளை ஒன்றில் பொன்னிற மாங்கனி மாம்பழம் ஒன்று இனிய வாசனையோடு தொங்கிக் கொண்டிருந்தது. எனக்கு அந்த மாம்பழம் வேண்டும் என்று பாஞ்சாலியான திரௌபதி கூறியதும் அர்ஜுனன் எடுத்தான் வில்லை, தொடுத்தான் அம்பை, மாங்கனி விழுந்தது. இந்த காலத்து கணவனைப் போல் இல்லாமல் அந்த காலத்தில் மனைவி ஏதாவது கேட்டால் கணவன் உடனே அதை வாங்கி தந்துவிட்டுத்தான் மறுகாரியம் பார்ப்பான். அப்போது அங்கே தோன்றிய கிருஷ்ணர், பாண்டவர்களே என்ன காரியம் செய்துவிட்டீர்கள்? இது வருடத்திற்கு ஒருமுறை பழுக்கும் கனி. மகா யோகியான சந்தீபர் வருடம் முழுவதும் தவம் ஏற்றிவிட்டு பசியோடு வந்து உண்ணும் ஒரே உணவு கனிதான். அது இல்லை என்றால் பசியோடு உண்ணாமலிருந்து சந்தீப மகரிஷியின் வாழ்வு முடிந்துவிடும். அவர் கோபத்தால் பிறர் வாழ்வு முடிந்துவிடும். பெரிய பிரச்சனையில் செச்சிக்கொண்டு விட்டீர்களே என்றார் கிருஷ்ணர். இதிலிருந்து மீள வழி இல்லையா என்று எல்லோரும் கிருஷ்ணரை கேட்டனர். மாம்பழத்திற்கு ஆசைப்பட்ட பெண்ணான திரௌபதி தன் மனத்தில் உள்ள எல்லா ரகசியங்களையும் இம்மரத்தின் முன் நின்று கணவர்கள் காதுபட கூறினால் வீழ்ந்த மாங்கனி மீண்டும் மேலெழுந்து மரக்கிளையோடு ஒட்டிக்கொள்ளும். முனிவர் எப்போது வேண்டுமானாலும் வந்து பசியாறலாம், அதுவே பிரச்சனை தீர வழி என்றார் கிருஷ்ணர். உடனே பாஞ்சாலியான திரௌபதி தன் மனத்தில் உள்ள எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்தாள். எதற்குமே மாம்பழம் அசைவதாக இல்லை, நேரமாகிக் கொண்டே இருந்தது. கடைசியில் திரௌபதி, ஏனோ தெரியவில்லை, தேரோட்டி மகனான கர்ணன் மீது என் மனம் ஈடுபாடு கொண்டுவிட்டது என்றாள். உடனே மாங்கனி மேலெழுந்து மரக்கிளையோடு ஒட்டுக்கொண்டு விட்டது. தேரோட்டி மகனான எதிரியின் மேல் பாஞ்சாலி பிரியம் கொண்டு விட்டாள் என்று அறிந்த பாண்டவர்கள் அதிர்ச்சியும் அவமானமும் அடைந்தனர். தங்கள் மனைவியின் மனத்தில் இருப்பதை இதுவரை அறியவில்லையே என்று துடித்தனர். கிருஷ்ணர் அவர்களை சமாதானப்படுத்தினார். அவள் மீது குற்றம் எதுவும் இல்லை, அவள் ஏன் அப்படி நினைத்தாள் என்பதை பாரத போர் முடிந்ததும் கூறுகிறேன் என்றார். பாஞ்சாலிக்கு கர்ணன் மீது பிரியம் வந்ததற்கான காரணம் அவன் பாண்டவன் என்பதை அவள் மேல்மனம் அறியவில்லை என்றாலும் ஆழ்மனம் அறிந்திருந்ததுதான். பாஞ்சாலி கர்ணன் மீது பிரியப்பட்டு விட்டாள் என்பது மட்டுமே பாண்டவர்களுக்கு தெரிந்தது. அதனுள் கர்ணனே தங்கள் அனைவருக்கும் அண்ணன் என்ற சத்தியம் மறைந்திருந்ததை ஒருவரும் அறியவில்லை, அறிய முயலவும் இல்லை. மனைவி மீது கோபப்படுவதை மட்டுமே அவர்கள் செய்தனர். பிரச்சனையில் மறைந்திருந்த சத்தியத்தை அவர்கள் அறிந்திருந்தால் மகாபாரத போர் என்ற பேரழிவு உலகத்தில் ஏற்பட்டிருக்காது. நம் வாழ்வில் எந்த ரூபத்தில் பிரச்சனை வந்தாலும் அதனுள் மறைப்பொருளாக இருக்கும் சத்தியத்தை அறிய நாம் முயற்சி செய்ய வேண்டும். வாழ்வில் மனம் முக்கிய பங்கு வகிப்பதால் பிரச்சனைகளை மனத்தின் மூலம் தீர்க்கலாம். ஆனால் மனத்தால் மட்டுமே அதை செய்ய முடியாது. சக்தியை உருவாக்கிய ஜீவியமே பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். வாழ்வு ஜட வாழ்வு, பிராண வாழ்வு, மனவாழ்வு என்ற மூன்று தோற்றங்களால் ஆனது. ஜட வாழ்வில் ஜீவியம் ஜட உருவங்களிலும் அதன் செயல்களிலும் மறைந்து தொலைந்து போய்விடுகிறது. பிராண வாழ்வில் ஜீவியம் பாதி வெளிப்படுகிறது, பாதி மறைந்திருக்கிறது. ஓரளவிற்கு தன்னையும் தன் சூழலையும் அறிந்திருக்கிறது. மூன்றாவதான மனவாழ்வில் அகவாழ்வை ஏற்று புறவாழ்வை மாற்ற ஓரளவு முயற்சி செய்கிறோம். இங்கு செயலிலிருந்தும் உருவத்திலிருந்தும் ஜீவியத்தை விடுவிக்கின்றோம். ஆனால் அதன் மூலம் மட்டுமே முழுமையான வெற்றி கிடைக்காது. ஏனென்றால் மனதை கடந்த நிலையில்தான் முழுமை என்பது ஏற்படுகிறது. பெரும் புயல் வீசுகிறது, அப்போது ஒரு சிறிய குடிசை என்ன செய்யும்? அது ஜட உருவம், அதற்கு எதுவும் தெரியாமல் அப்படியே நிற்கும். அதன் கூரை புயலில் பறந்து விழும், அதன் சுவர்கள் விரிசல் விடும், நொறுங்கி விழுந்து விடும். அங்கு ஜீவியம் ஆழத்தில் மறைந்து தொலைந்து விட்டது. அதனால் அந்த ஜடத்தால் எதுவும் செய்ய முடியவில்லை. பிராண வாழ்வு வாழும் மிருகம் புயல் வருவதை சில சமயம் உள்ளுணர்வால் அறியும். அறிந்ததும் அங்கும் இங்கும் ஓடி தப்பிக்க நினைக்கும். சில சமயங்களில் தப்பிக்கும், பல சமயங்களில் புயலில் சிக்கி அழிந்து போகும். மனவாழ்வு வாழும் மனிதன் தன் அறிவை பயன்படுத்தி விஞ்ஞானம் மூலம் புயல் எப்போது வரும், எந்த திசையில் வரும், எங்கு கரை கடக்கும் என்று ஓரளவிற்கு கணக்கு போடுகிறான். புயல் சமயத்தில் விடுமுறை விடுவதன் மூலமும் அபாய அறிவிப்புகள் மூலமும் சேதங்கள் ஏற்படுவதை தடுக்கிறான். பத்திரமான இடங்களில் புயல் ஓயும் வரை தங்குகிறான். பெரும்பாலான சமயங்களில் புயலிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டாலும் அவனால் புயலை முழுமையாக வென்று கட்டுப்படுத்தி விட்டதாக கருத முடியாது. சத்திய ஜீவியத்தை பெற்றிருந்த ஸ்ரீ அரபிந்தோவின் அறையின் ஜன்னல் திறந்திருந்த போதும் புயலோ மழையோ உள்ளே நுழையவில்லை, நுழைய முடியவில்லை. அதுவே ஜீவியத்தின் மூலம் செயலை முழுமையாக வென்ற நிலை. அது சத்திய ஜீவிய வாழ்வை பெறும்போது கிடைக்கும் நிலை. அதை பெற முயற்சிப்பதே மனிதனின் நோக்கமாக இருக்க வேண்டும். மனிதன் தன் பிரபஞ்சத்தன்மையையும் முழுமையையும் அறியவில்லை. அதனால் ஜடத்தையோ வாழ்வையோ மனத்தையோ அவனால் சரியானபடி எதிர்கொள்ள முடியவில்லை. மனதை வாழ்வை ஜடத்தை கட்டுப்படுத்தி அளவற்ற தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதே சச்சிதானந்தத்தின் இரகசிய விருப்பம். தென் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வணங்கான் என்பவரது வாழ்வில் நடந்த நிகழ்ச்சியை ஒட்டி எழுதப்பட்ட கதை ஒன்றை சமீபத்தில் வாசித்தேன். ஆங்கிலேயர் இந்தியாவை ஆண்டபோது நடந்த கதை இது. வணங்கான் தாழ்ந்த ஜாதியில் ஏழ்மையான நிலையில் பிறந்தவர். பல இன்னல்களுக்கு நடுவே படித்து தாசில்தாராகிறார். ஒரு சிற்றூரில் வேலைக்கு போகிறார். அங்கே இருக்கும் ஜமீன்தாரும் மற்றவர்களும் இவரை ஜாதியின் காரணமாக அவமானப்படுத்துகிறார்கள், சிறுமைப்படுத்துகிறார்கள். நேர்மையான அதிகாரியான வணங்கான் ஜமீன்தாரின் ஊழல்களையும் நில மோசடிகளையும் பற்றி அறிக்கை தயார் செய்கிறார். விளக்கம் கேட்டு ஜமீன்தாருக்கு கடிதம் எழுதுகிறார். ஜமீன்தாருக்கு கடும் கோபம் வருகிறது. நேராக வணங்கான் அலுவலகத்திற்கு வந்து வணங்கானை சுடுவதற்காக துப்பாக்கியை உயர்த்துகிறார். வணங்கான் அமைதியாக, என்னை யார் என்று நினைத்தாய்? நான் ஆங்கில அரசின் அதிகாரி, இங்கிலாந்து மகாராணியின் பிரதிநிதி. என்னை சுடுவது மகாராணியை சுடுவதற்கு சமம், முடிந்தால் சுடு என்று வணங்கான் கூறுகிறார். ஜமீன்தார் திகைத்து போய் துப்பாக்கியை தாழ்த்தி கொண்டு திரும்பி போய் விடுகிறார். தான் யார் என்பதை உணர்ந்தவனுக்கு கிடைத்த வெற்றி இது. தானே மகாராணி என்று உணர்ந்தவன் வாழ்வின் எதிர்ப்பை வென்ற விதம் இது. அன்னை பத்தன் தான் வெறும் மனிதன் அல்ல, அன்னையின் பிரதிநிதி. அதனால் தானும் அன்னையே என்று உணர வேண்டும். அன்னை எப்படி செயல்படுவாரோ அதே போல தானும் செயல்பட்டால் தன்னால் வாழ்வில் எப்பிரச்சனையையும் தீர்க்க முடியும் என்று பக்தன் உணர வேண்டும். தவறான மனிதன் செய்யும் பிழைகளை எல்லாம் தானும் செய்துவிட்டு நானும் அன்னைதான் என்று கூறுபவர்களை பக்தர் கணக்கில் சேர்க்க முடியாது. மனித இனம் மனதை வாழ்வை ஜடத்தை கட்டுப்படுத்தும் வழியை கண்டறிய வேண்டும். அது முடியவில்லை என்றால் மனித இனம் சத்திய ஜீவிய பிறப்புக்கு வழிவிட வேண்டும். டைனோசர் போன்ற மிகப்பெரிய மிருகங்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன் நம் பூமியில் இருந்தன. இப்போது அவை அழிந்துவிட்டன. இப்போது இருக்கும் மிருகங்களில் எத்தனை வகைகள் எதிர்காலத்திலும் இருக்கும் என்று இப்போது சொல்ல முடியாது. இயற்கை எண்ணெய் புது புது ஜீவ வகைகளை உருவாக்கி பழையவற்றை அழித்து முன்னேற பார்க்கிறாள். எவை சிறந்த ஜீவன்களோ அவையே தொடர்ந்து உயிர் வாழ்கின்றன. பிற ஜீவன்கள் உலகத்தை விட்டு மறைந்து விடுகின்றன. ஒரு வியாபார நிறுவனம் காலத்தை கடந்து வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்றால் புதிய சிந்தனைகளை கொண்ட சிறந்த மனிதர்களை முக்கிய பதவிகளில் நியமிப்பதை நாம் எல்லோரும் அறிவோம். மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைவராக இருந்த பில்கேட்ஸ் தான் வேறு காரியங்களில் ஈடுபட வேண்டும், தன் நிறுவனம் புது உத்திகளை பின்பற்ற வேண்டும் என்பதால் பாமர் என்பவருக்கு வழிவிட்டு விலகிக் கொண்டார். இன்போசிஸ் நிறுவனத்தின் தலைவராக இருந்த நாராயணமூர்த்தி ஓய்வெடுத்துக் கொண்டு காமத் என்பவருக்கு வழிவிட்டு விலகினார். அப்படி ஒருவர் வழிவிட்டு விலகாவிட்டால் வாழ்க்கை அவரை விலக வைக்கும். எம் எஸ் விஸ்வநாதன் மிகப்பெரிய இசையமைப்பாளர். 30 வருடங்களுக்கு மேல் தமிழ் திரையுலகில் பிரகாசித்தார். ஆனால் இளையராஜா என்ற புதிய இசையமைப்பாளர் புது வகையான நாட்டுப்புற இசையமைப்பை கொண்டு வந்ததும் எம்எஸ் விஸ்வநாதன் மெல்ல மெல்ல விலக நேர்ந்தது. 20 வருடங்கள் இளையராஜா தமிழ் திரையுலகில் வெற்றிகரமாக இயங்கி வந்தார். அப்போது இளைஞரான ஏஆர் ரகுமான் இசையமைப்பாளர் ஆனதும் இளையராஜா அவருக்கு வழிவிட வேண்டியதாகிவிட்டது. பிராணனை கடந்துவிட்ட மனித இனம் இப்போது மன அளவில் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது தொடர்ந்து வளர்ந்து பரிணாமம் மூலம் சத்திய ஜீவனாக மாற வேண்டும். அது காலத்தின் கட்டாயம், அது இறைவனின் விருப்புறுதி. அதை ஏற்க நாம் மறுத்தால், மனித குலம் மறுத்தால், அது சத்திய ஜீவியத்திற்கு வழிவிட வேண்டியதாகிவிடும். எனவே மனித குலத்திற்கு வேறு வழியே இல்லை, மாறியே ஆக வேண்டும். பரிணாம வாழ்வு தன் லட்சிய வெற்றியை, அதன் சாத்தியங்களை சச்சிதானந்தம் என்னும் விதையில் காண வேண்டும். நம் தோட்டத்தில் ஏராளமான மலர்ச்செடிகள் கனிமரங்கள் இருந்தாலும் அவை நிரந்தரமாக எந்தென்றும் இருக்க முடியாது என்பது நமக்கு தெரியும். நம் தோட்டம் செழிப்பாக இருக்க வேண்டுமானால் பருவந்தோறும் விதைகளை நட வேண்டும் என்பது நமக்கு தெரியும். சிறிய விதையில்தான் எதிர்கால மரங்கள் இருக்கின்றன. விவசாயி வயலை பொன்னாக கருதுவான், விதை நெல்லை கண்ணாக பாதுகாப்பான். பல நாள் பட்டினி கிடந்தாலும் விதை நெல்லை உண்ணமாட்டான். ஏனென்றால் விதை நெல்லில்தான் எதிர்கால விளைச்சல் மறைந்துள்ளது என்பது அவனுக்கு தெரியும். நம் வாழ்வில் நாம் கொள்ளும் ஒவ்வொரு எண்ணமும் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு விதை போன்றதே. அந்த விதைக்குள் சச்சிதானந்தம் என்ற எதிர்காலம் உள்ளது. நம் எதிர்காலம் பரிணாமத்தின் மூலம் முன்னேற வேண்டுமானால் நம் விதைகளை பழுதற்றவையாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஜீவியம் அளவற்று விரிந்தால் சக்தி அளவின்றி பெருகும். சக்தி அளவின்றி பெருகினால் வாழ்வு அனந்தமாக அளவற்று வளரும். ஜீவியம்தான் சக்தியை படைத்தது. அந்த சக்திதான் உருவங்களை படைக்கிறது. உலகில் நாம் காணும் முன்னேற்றம் என்பது உருவங்களால் ஆனது. என்னிடம் 10 பொற்காசுகள் உள்ளன என்றால் 10 பொற்காசுகளின் உருவங்கள் இருக்கின்றன என்று பொருள். நான் முன்னேறி பணக்காரனாகி என்னிடம் 10,000 பொற்காசுகள் உள்ளன என்றால் என்னிடம் 10,000 பொற்காசுகளின் உருவங்கள் இருக்கின்றன என்று பொருள். உருவங்களின் எண்ணிக்கை அதிகம் என்றால் அங்கு செயல்படும் சக்தியும் அதிகம் என்றாகிறது. சக்தி அதிகம் செயல்பட வேண்டுமென்றால் ஜீவியம் அதற்கேற்றாற்போல் பெரிதாக இருக்க வேண்டும் என்றாகிறது. 10 லிட்டர் பாத்திரத்திலிருந்து 10 லிட்டர் பால் தான் வர முடியும். 100 லிட்டர் பால் ஒரு பாத்திரத்திலிருந்து வர வேண்டுமானால் அப்பாத்திரம் குறைந்தது 100 லிட்டர் கொள்ளளவு கொண்ட பாத்திரமாக இருக்க வேண்டும். அடுத்த கருத்து, பிரியாத ஜீவியம் தன்னை அறியாமலே மறைந்திருந்தால் சக்தி செயலற்றதாக எந்திரகதியில் இருக்கும். ஜீவியம் பிரிந்திருந்தாலோ சக்திகளின் மோதல் ஏற்படும். ஜீவியம் ஒன்றாகவும் பலவாகவும் ஒரே நேரத்தில் இருந்தால் அங்கு வாழ்வின் சட்டங்கள் நமக்கு பணியும். ஓர் ஆண் தன்னை குடும்ப தலைவனாக உணரலாம். குடும்பம் தனக்காக இருக்கிறது, தன் விருப்பப்படி குடும்பம் நடக்க வேண்டும் என்று எல்லாவற்றிலுமே தன்னை மட்டும் காணலாம். தன்னை மட்டுமே காணும் இடத்தில் அன்போ பிரியமோ காதலோ உறவோ பாசமோ செழித்து வளராது. அவன் கூட இருப்பவர்களுக்கு என்ன இயந்திரம் போல உப்பு சப்பில்லாத வாழ்க்கை என்ற அலுப்பும் சலிப்பும் தான் ஏற்படும். வேறொரு ஆண், என் மனைவி தனி மனுஷி, என் மகன் தனி மனிதன், எல்லோருக்கும் சுதந்திரம் உண்டு, எவருமே என் பொறுப்பில் இருக்கவில்லை, யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று வாழ்ந்தால் அங்கு குடும்ப உறுப்பினர்களிடையே மோதல்களும் அதனால் பிரச்சனைகளும் ஏற்படும். என்ன இது, குடும்பத் தலைவன் என்ற பொறுப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிறானே என்று அவன் கூட இருப்பவர்களுக்கு விரக்தி ஏற்படும். ஒரு ஆண் தன்னை பொறுப்புள்ள குடும்பத் தலைவனாக, சுயநலம் இல்லாத குடும்பத் தலைவனாக, தன் குடும்பத்தை நல்ல வழியில் நடத்தும் அதிகாரம் உள்ளவனாக தன்னை உணர வேண்டும். அவனுடைய பண்புகளையும் நெறி தவறாத வழிமுறைகளையும் பார்க்கும் குடும்ப உறுப்பினர்கள் தாங்களாகவே விரும்பி அவன் பேச்சுக்கு கட்டுப்பட வேண்டும். அதே சமயத்தில் அக்குடும்பத் தலைவன் தன்னை மனைவியிடம் மாறாத காதல் கொண்ட கணவனாகவும், தன் குழந்தைகளிடம் எதிர்பார்ப்பில்லாத பிரியம் கொண்ட தகப்பனாகவும், பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் சுமூகமான நட்பு பாராட்டுபவனாகவும், தன் வீட்டு பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மனங்கோணாமல் செய்பவனாகவும் இருக்க வேண்டும். இவ்வாறு ஒரே சமயத்தில் ஒன்றாகவும் பலவாகவும் தன்னை உணருபவன் குடும்பத்தில் ஆனந்தமும் முன்னேற்றமும் சுமூகமும் வற்றாத ஜீவநதியாக பெருகிக்கொண்டே இருக்கும். சச்சிதானந்தம் தன்னை மட்டுமே உணர்ந்தால் அங்கு இயந்திரத்தனமான ஜடம் மட்டுமே இருக்கும். தன் ஒருமையை அறியாவிட்டால் உருவங்களுக்கிடையே மோதல்களும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் உண்டாகிவிடுகின்றன. பல ரூபங்களில் இருந்து கொண்டு அதே சமயம் ஒருமையையும் உணரக்கூடிய நிலை சத்திய ஜீவிய நிலை. அந்த நிலையை நோக்கி உயர்வதே நம் ஆர்வமாக இருக்க வேண்டும். பிரபஞ்சத்தில் நான்கு வகையான உறவு நிலைகள் உள்ளன. அவை சச்சிதானந்தத்திலிருந்து வந்த ஜடம், வாழ்வு, மனம், சத்திய ஜீவியம் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள உறவு நிலைகள். லைஃப் டிவைன் நூலில் சச்சிதானந்தத்திலிருந்து உருவான ஜடம், வாழ்வு, மனம், சத்தியம் என்ற நான்கையும் பற்றி பல இடங்களில் பலவிதமாக ஸ்ரீ அரவிந்தோ வர்ணிக்கிறார். இங்கே அவைகளுக்கிடையே உள்ள உறவு நிலைகளை பற்றி கூறுகிறார். ஜீவியம் தான் யார் என்பதை மறக்க தன்னை முழுமையாக அறிந்த வண்ணம் ஆனந்தமாக இருப்பது சச்சிதானந்த நிலை. தானே தனக்கு உறவாக இருக்கும் நிலை முதல் நிலை. சச்சிதானந்தம் தன்னை தானே மறந்து தான் இல்லை என்று மறுக்கும் நிலை ஜடநிலை. அங்கு ஜீவியமும் சக்தியும் முழுதாக பிரிந்து விட்டது போல தோன்றும். முழு அறியாமை, முழு இருள், போதமற்ற நிலை, உண்மை நிலை போல தோன்றும் நிலை இந்த இரண்டாவது நிலை. வாழ்விலிருந்தும் மனத்திலிருந்தும் மெல்ல வெளிவந்து ஜீவியம் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் நிலை மூன்றாம் நிலை. அனைத்து பிரச்சனைகளையும் முழு ஞானத்தோடும் முழு சக்தியோடும் தீர்க்கும் நிலை சத்திய ஜீவிய நான்காவது நிலையாகும். நான்கு விஷயங்கள் என்னும் போது ஜடம், வாழ்வு, மனம், சத்திய ஜீவியம் என்று பொதுவாக கூறும் ஸ்ரீ அரவிந்தோ இங்கு உறவுகளை பற்றி பேசுவதால் முதல் நிலையாக சச்சிதானந்தத்தை வைக்கிறார் என்பதை கவனித்து நூலை வாசிக்க வேண்டும். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் மனிதனுக்கு மூன்று சிக்கல்கள் உள்ளன. அவன் மேற்பரப்பில் வாழ்கிறான், அவன் மனத்தால் பிரிந்திருக்கிறான், ஜீவியமும் சக்தியும் மேற்பரப்பில் பிரிந்திருக்கின்றன. முதல் பிரச்சனை, மனிதன் மேற்பரப்பில் வாழ்கிறான். வணங்கான் தன்னை தாழ்ந்த ஜாதியைச் சேர்ந்த அரசாங்க அதிகாரி என்று மேற்பரப்பில் நினைக்கும் வரை பிறரால் அவரை அவமானப்படுத்த முடிந்தது. தான் மகாராணியின் பிரதிநிதி, அதனால் தானே மகாராணி என்று தன்னுள்ளேயே சுயஞானம் பெற்ற போது பிரச்சனை அடங்கியது. நமக்கு எந்த அளவு சக்தி கிடைக்கிறது என்பது நாம் எந்த அளவு ஆழமாக நம்மை உணர்கிறோம் என்பதை பொறுத்தது. என்னை மகாராணியாக உணர்ந்தது சத்தியமானால் மகாராணிக்கான சக்தி கிடைக்கும். என்னை அன்னையாக உணர்ந்தது சத்தியமானால் அன்னைக்குரிய சக்தி எனக்கு கிடைக்கும். பெரிய சக்திக்கு சிறிய சக்தி அடங்கும். மேற்பரப்பிலிருந்து ஆழத்திற்கு சென்று மனதை கடந்து இறைவனும் தானும் ஒன்றே என்று உணர்ந்தவனால்தான் தன் ஜீவனை முழுமையாக ஆள முடியும். நம்முள் சத்திய ஜீவியம் நிலைத்தால்தான் தானும் இறைவனும் ஒன்று என்பதை உணர முடியும். இரண்டாவது பிரச்சனை, மனிதன் மனத்தால் பிரிந்திருக்கிறான். மனிதன் தன்னை அறிய மாட்டான், தன்னுடன் இருப்பவர்களையும் அறிய மாட்டான். தானே ஏதோ ஒரு கணக்கை போட்டுக்கொண்டு அதன் மூலம் பிறரை அறிய முயற்சிப்பான். அது பெரும்பாலும் தவறாகத்தான் இருக்கும். ஐக்கியத்தின் மூலம் வரும் நேரடி ஞானமே மெய்யான பிழையற்ற ஞானம். சத்திய ஜீவியத்தில் மட்டுமே இத்தகைய நேரடியான ஞானம் சாத்தியமாகிறது. நம்மை போலவே பிறரையும் தம்மையும் அறியாதவர்கள் சிலரை பற்றி இப்போது கூறுகிறேன். மாசிடோனாவைச் சேர்ந்த மாவீரனான அலெக்சாண்டர் கிரேக்க தேசத்திலிருந்து பயிற்சி பெற்ற படையோடு கிளம்பி உலகத்து நாடுகள் ஒவ்வொன்றாக வென்று இந்தியா வரை வந்துவிட்டான். எவராலும் வெல்லப்பட முடியாத வீராதி வீரனாக விளங்கினான். அவன் இந்தியாவிற்கு காலடி எடுத்து வைத்ததுமே பெரும் எதிர்ப்பை எதிர்பார்த்தான். ஆனால் பெரிய தட்சசீல தேசத்தின் மன்னனான அம்பி பயந்து பணிந்து விட்டான். அதை அலெக்சாண்டர் எதிர்பார்க்கவில்லை. அவன் அம்பியை அறியவில்லை. ஆனால் அதற்கு அடுத்திருந்த ஜீல நதிக்கரை நாட்டு மன்னனான புருஷோத்தமன் அலெக்சாண்டரை முழு மூச்சாக எதிர்த்தான். அம்பியை விட சிறிய மன்னனான புருஷோத்தமன் தன்னிடம் பணிவான் என்று அலெக்சாண்டருக்கு பேரிழப்பு ஏற்பட்டது. அவன் புருஷோத்தமனை அறியவில்லை. நதியால் சூழப்பட்ட மலை பிரதேசம் என்பதாலும் புருஷோத்தமன் நாட்டு வீரர்கள் மலைகளிலிருந்து எதிர்பாராத திசைகளில் வந்து தாக்கியதாலும் அலெக்சாண்டருக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டது. புருஷோத்தமனை வெல்ல என்ன வழி என்று யோசித்தான். தினமும் மாலையானதும் இந்திய யுத்த தர்மத்தின்படி புருஷோத்தமனும் அவன் வீரர்களும் பாசறைக்கு சென்று ஓய்வெடுப்பதை கண்டான். அடுத்தவரை முடியாத அறியாமையில் புருஷோத்தமன் இருந்தான். அவனால் அலெக்சாண்டரை அறிய முடியவில்லை. போரிலும் காதலிலும் சட்டத்திட்டங்கள் எதுவுமே இல்லை என்று கருதிய அலெக்சாண்டரின் படை ஒரு நாள் இரவு புருஷோத்தமன் படை ஓய்வெடுக்கும் சமயம் நதியை கடந்து மலைப்பிரதேசத்திற்குள் நுழைந்து பாசறையை அடைந்து புருஷோத்தமனை சுலபமாக வென்றது. புருஷோத்தமன் கைது செய்யப்பட்டான். உனக்கு என்ன வேண்டும் என்று அலெக்சாண்டர் கேட்டான். என்னை அரசனாக மதித்து நடத்த வேண்டும் என்றான் புருஷோத்தமன். அவனது வீரம் அலெக்சாண்டரை கவர்ந்தது. அவனது வீரத்தை பாராட்டிய அலெக்சாண்டர் புருஷோத்தமனை விடுதலை செய்துவிட்டான். நாட்டையும் திருப்பி தந்து விட்டான். இரவில் அலெக்சாண்டர் தாக்குவான் என்பதை புருஷோத்தமனால் அறிய முடியவில்லை. அதே அலெக்சாண்டர் தன்னை விடுதலை செய்வான் என்பதையும் அவனால் அறிய முடியவில்லை. இளவரசி சம்யுக்தாவை சுயம்பர மண்டபத்திலிருந்து குதிரையில் தூக்கிச் சென்று மணந்த பிருத்திவிராஜ் சௌகான் தன் நாட்டை கவர பெரும் படையோடு வந்த கோரி முகமதுவை வென்று கைது செய்தான். அலெக்சாண்டர் புருஷோத்தமனை விடுதலை செய்யலாம், புருஷோத்தமன் நல்லவன், அந்த சட்டம் கோரி முகமதுவிற்கு செல்லாது என்பதை பிருத்திவிராஜ் அறியவில்லை. அரசவையில் தன் காலில் விழுந்து இனி பாரதத்தின் மீது படையெடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்த கோரி முகமதுவை மன்னித்து விடுதலை செய்தான் சௌகான். தன் நாடு திரும்பிய கோரி முகமது தன் பழைய படையைப் போல பல மடங்கு பெரிய படையை திரட்டி கொண்டு மீண்டும் டெல்லி மீது படையெடுத்தான். பிருத்திவிராஜின் மாமனாரான ஜெய்சந்த் தன் மாப்பிளையை ஒழித்து கட்ட வேண்டும் என்ற முடிவோடு கோரி முகமதுவிற்கு உதவினார். கோரி முகமது யார் என்று ஜெய்சந்த் அறியவில்லை. இம்முறை பிருத்திவிராஜ் தோற்றான். பிருத்திவிராஜ் தோற்றவுடன் முதல் காரியமாக கோரி முகமது ஜெய்சந்தை வெட்டினான். நான் உனக்கு நல்லதுதானே செய்தேன், நீ ஏன் என்னை கொல்கிறாய் என்று ஜெய்சந்த் கோரி முகமதுவை கேட்டான். சொந்த மாப்பிள்ளைக்கே துரோகம் செய்த நீ எனக்கு துரோகம் செய்ய மாட்டாய் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? நான் எதிரிகளை நம்பினாலும் நம்புவேன், துரோகிகளை நம்ப மாட்டேன் என்றான் கோரி முகமது. எவரை வேண்டுமானாலும் உடன் வைத்துக் கொள்ளலாம், துரோகம் செய்பவரை ஒரு நாளும் உடன் வைத்துக் கொள்ளக்கூடாது என்பது அன்று முதல் இன்று வரை உண்மைதான். கைது செய்யப்பட்ட பிருத்திவிராஜ் கோரியின் முன் நிறுத்தப்பட்டான். நீ என் கைதி, நீ என்னை நிமிர்ந்து பார்ப்பது தவறு என்றான் கோரி முகமது. அதற்கு புருஷோத்தமன் அலெக்சாண்டர் முன் பேசியது போல பிருத்திவிராஜ் வீரர் விழிசாய்த்து நிலம் பார்ப்பதில்லை என்றான். கோரி முகமது அலெக்சாண்டர் அல்ல என்பதை பிருத்திவிராஜ் அறியவில்லை. அப்படியா சங்கதி, பிருத்திவிராஜின் இரண்டு கண்களையும் குருடாக்குங்கள் என்று கூறிவிட்டான் கோரி முகமது. கண்ணிழந்த பிருத்திவிராஜையும் அவனுடைய உதவியாளனையும் தன் தேசத்திற்கு அழைத்து வந்து சிறையில் அடைத்தான். ஒரு நாள் அரசவையில் கோரி முகமதுவிடம் யாரோ ஒருவன் பிருத்திவிராஜ் பெரிய வில்வீரன் என்று சொன்னான். அதை கேட்டதும் கண்ணில்லாத பிருத்திவிராஜை வைத்து வேடிக்கை செய்ய வேண்டும் என்று கோரி முகமதுக்கு தோன்றியது. வெகு தூரத்தில் ஒரு மானை கட்டி போட்டான். உங்கள் ஊரில் ராமன் என்பவர் அம்பு விட்டால் ஏழு மரங்களை துளைத்து சென்று எதிரி மீது பாய்மாமே, உன் இந்திய வீரத்தை இந்த மானின் மீது காட்டு என்று அங்கிருந்தவர்கள் கூறி பிருத்திவிராஜை கேலி செய்தார்கள். அப்போது பிருத்திவிராஜின் உதவியாளன், நாங்கள் எது செய்தாலும் கடவுள் வாழ்த்து பாடிவிட்டுத்தான் செய்வோம் என்று கூறி கடவுள் வாழ்த்தை பாடினான். அப்பாடலில் இரட்டை அர்த்தம் இருந்தது. நான்கு அடி வலதுபுறமாக முன்னகர்ந்து இடதுபுறமாக திரும்பி அம்பை வேகமாக விடு, உன் லட்சியம் நிறைவேறும் என்ற மறைவான பொருளும் இருந்தது. ஒரு கணத்தில் பாடலை புரிந்து கொண்டு விட்ட பிருத்திவிராஜ் அதே போல செய்தான். அம்பு கோரி முகம் மீது பாய்ந்து அவனை கொன்றுவிட்டது. கண்ணில்லாதவன் தன்னை கொல்ல முடியும் என்பதை கோரி முகமது அறியவில்லை. முகலாய மன்னனான அவுரங்கசீப்பை காண டெல்லி சென்றால் அவன் தன்னை சிறையில் அடைப்பான் என்பதை சத்ரபதி சிவாஜி அறியவில்லை. சிவாஜியை சிறையில் அடைத்தாலும் அவன் பழக்குடையில் மறைந்து தப்பி வாழ்நாள் முழுவதும் தனக்கு தொந்தரவு கொடுப்பான் என்பதை அவுரங்கசீப் அறியவில்லை. ராமானுஜருக்கு ரகசிய மந்திரம் சொல்லிக் கொடுத்தால் அதை அவர் கோவில் கோபுரத்தில் ஏறி பகிரங்கமாக மந்திரத்தை சொல்வார் என்பதை அவர் குரு அறியவில்லை. குருவின் வார்த்தையை மீறுவது குரு துரோகம், அது குருவை பாதிக்கும் என்பதை ராமானுஜர் அறியவில்லை. ராமனும் லக்ஷ்மணனும் மாயமானை பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்த போது யாரோ ஒரு பெண் உதவி உதவி என்று அலறுவது போல ராமனுக்கு கேட்டது. லக்ஷ்மணா, அது சீதையின் குரல் போல இருக்கிறது. அவளை நம் குடிலிருந்து வேறெங்கோ சென்று அகப்பட்டு கொண்டு விட்டாள் என்று நினைக்கிறேன். நீ சென்று அது சீதைதானா என்று பார்த்து வா என்றான் ராமன். அண்ணா, அன்னியை என்னால் அடையாளம் காண முடியாதே என்றான் லக்ஷ்மணன். ஏன் அப்படி சொல்கிறாய் என்று கேட்டான் ராமன். நான் இதுவரை அன்னியின் பாதங்களை பண்டுவே பார்த்திருக்கிறேன், அன்னியின் முகத்தை நிமிர்ந்து பார்த்ததே இல்லை. என்னால் எப்படி தூரத்திலிருந்து அன்னியை அடையாளம் காண முடியும் என்றான் லக்ஷ்மணன். அப்படிப்பட்ட உயர்ந்த தம்பியான லக்ஷ்மணனிடம் வனவாசம் முடிந்து பட்டாபிஷேகம் செய்து கொள்ளும் போது ராமன், தம்பி உனக்கு ஏதாவது தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். அண்ணா, எனக்கு சிறிது ஓய்வு வேண்டும், நான் ஒரு நாளாவது தூங்க வேண்டும். நீங்கள் வனவாசம் கிளம்பிய தினத்திலிருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பல வருடங்களாக நான் தூங்கவே இல்லை, அதனால் சிறிது நேரம் தூங்கிக் கொள்ள அனுமதி கொடுங்கள் என்றான் லட்சுமணன். அவதார புருஷனான ராமனால் கூட தன் தம்பியின் மனதை அவன் தேவையை அறிய முடியவில்லை. மன்னாதி மன்னர்களும் முனிவர்களும் தன்னையோ பிறரையோ அறிய முடியாத போது சாதாரண மனிதர்களான நம்மால் எப்படி நம்மையோ பிறரையோ அறிய முடியும்? அது முடியாது என்றாலும் மன்னர்களுக்கும் முனிவர்களுக்கும் கிடைக்காத அவர்கள் அறியாத வரம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வரத்தின் பெயர் சமர்ப்பணம். அதை பயன்படுத்தினால் தேவையான பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். நம்முன் உள்ள மூன்றாவது பிரச்சனை, மனிதனுள் ஜீவமும் சக்தியும் மேற்பரப்பில் பிரிந்திருக்கின்றன. வாழ்வு உடலோடு மோதுவதால் உடல் தளர்ந்து முதுமையடைந்து மெல்ல மெல்ல அழிகிறது. மனம் உடலை எண்ணியும் கலங்குகிறது, வாழ்வை எண்ணியும் கலங்குகிறது. இதை தீர்க்க இரண்டு வழிகள் தான் உண்டு. ஒன்று, நாம் மரணத்தை சந்தோஷமாக ஏற்க வேண்டும். அது நம்மால் முடியாது. அதனால் அடுத்த வழியான சத்திய ஜீவியத்தை சந்தோஷமாக ஏற்பதன் மூலம் இறை வாழ்க்கை பெறலாம். ராதை சக்தி, கிருஷ்ணன் ஜீவியம், இருவரும் பிரிக்க முடியாதவர்கள், பிரிய முடியாதவர்கள். ஆனால் மேற்பரப்பில் அவர்கள் பிரிந்துதான் இருந்தனர். கிருஷ்ணனுக்கு பிரியமான புல்லாங்குழலின் பெயர் மோகன வம்சி. அந்த ஆஸ்தான புல்லாங்குழலை கிருஷ்ணன் தனக்கு பிரியமான ராதைக்காக மட்டுமே இசைப்பான். அவன் கையில் புல்லாங்குழலை வைத்திருந்தாலும் ஒருபோதும் அவன் அதை இசைத்ததில்லை, ராதை இருந்தால் மட்டுமே இசைப்பான். பிருந்தாவனத்தை விட்டு வந்த பின் அவன் அதை இசைக்கவே இல்லை. கிருஷ்ணன் துவாரகையின் மன்னனாக பிருந்தாவனத்தை விட்டு சென்ற பின் அவன் பல வருடங்களாக ராதையை காண வரவே இல்லை. யமுனா நதி அருகே இருந்த பிருந்தாவனத்தில் ராதை இருந்தாள். குஜராத் அருகே இருந்த துவாரகையில் கிருஷ்ணன் இருந்தான். அவர்கள் பிரிந்து விட்டதாக பிறர் நினைத்தனர். அப்படி நினைத்து பாமா ருக்மணி இருவரும் சந்தோஷமும் பட்டனர். உத்தன் என்பவன் கிருஷ்ணனிடம் இது பற்றி கேட்டான். உடனே கிருஷ்ணர் ஓர் ஓலையை எடுத்து அதில் மறைவாக ஏதோ எழுதினான். இதில் ஒரு கேள்வி இருக்கிறது, இதற்கான பதிலை ராதையிடம் பெற்று வா என்றான். உத்தனும் ரதம் ஒன்றில் ஏறி பல நாட்கள் வேகமாக பிரயாணம் செய்து ராதையின் வீட்டை அடைந்தான். உத்தன் எதுவும் பேச ஆரம்பிக்கும் முன்பே ராதை, அந்த ஓலையில் கண்ணன் எதுவுமே எழுதவில்லை, எழுதுவது போல் நடித்தான் என்று கூறி சிரித்தாள். உத்தன் ஓலையை எடுத்து பார்த்தான், அதில் எதுவுமே எழுதப்படவில்லை. அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று ராதையை உத்தன் கேட்டான். ஓலையை தந்ததே நான் தானே, நான் வேறு கிருஷ்ணன் வேறு என்று நினைத்தாயோ என்று கேட்டாள் ராதை. பிரிவினை என்பது மேற்பரப்பில் தான் இருக்கிறது. அன்னை வேலை நிமித்தமாக பாண்டிச்சேரியிலிருந்து வேறு ஊருக்கு சாதகர்களை அனுப்பும் போது சாதகர்கள் அன்னையை பிரிகிறோமே என்று வருந்தினால் பிரிவு என்பது தோற்றமே என்பதை அன்னை புரிய வைப்பார். தரிசன தினத்தன்று அருகே அறியாமையோடு இருக்கும் சாதகர்களுக்கு சாதாரணமாக காட்சி தருபவர் தன் பணியின் நிமித்தம் தூரத்தில் இருப்பவர்களுக்கு பொன்வழியாக காட்சி தருபவர் அன்னை. நமக்கு ஒரு வாய்ப்பு வந்து அதை இழந்து விட்டோம் என்று தோன்றும் போது நாமும் வாய்ப்பும் பிரிந்து விட்டோம் என்பது மேற்பரப்பில் உள்ள தோற்றமே, ஆழத்தில் அவ்வாய்ப்பு நம் வாழ்வோடு இணைந்தே இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இழந்ததை சமர்ப்பணம் செய்தால் வாய்ப்பு மேற்பரப்பில் நமக்கு மீண்டும் கிடைக்க நிச்சயம் வாய்ப்பு உண்டாகும். மனதை கடந்த நிலையில்தான் பிரச்சனைகளுக்கான உண்மையான தீர்வு உள்ளது. சத்பிரேம் என்ற சாதகர் அன்னையின் அஜெண்டா என்ற நூலை தொகுத்தவர். அவர் எழுதிய அட்வென்ச்சர் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்ற நூல் மிகவும் பிரபலமானது. அதை வாசித்து விட்டுதான் பெரும்பாலான மேல்நாட்டார் அன்னையிடம் வந்தனர். சத்பிரேம் அஜெண்டாவை தொகுக்க ஆரம்பிக்கும் போது அவருக்கு பல திசைகளில் இருந்தும் கடும் எதிர்ப்பு எழுந்தது. அன்னையை மட்டுமே நம்பிய அவர் தன்னந்தனியாக துணிச்சலாக செயல்பட்டு வந்தார். ஒரு நாள் அவர் கடற்கரையில் இருட்டும் நேரத்தில் தனியாக உட்கார்ந்திருந்த போது அவரை கொலை செய்வதற்காக இரண்டு கைக்கூலிகளை அவரது எதிரிகள் அனுப்பி வைத்தனர். கைக்கூலிகள் சத்ரேம் எதிரே ஆயுதங்களோடு வந்தனர். ஒரே ஒரு கணத்தில் உயிர் போகப் போகிறது. அந்த சமயத்தில் யாராக இருந்தாலும் மனமும் உடலும் பதறும். ஆனால் திடாரென சத்ரேமின் மனம் ஸ்தம்பித்தது. மனம் செயல்படாமல் நின்றது. தன்னை கொல்ல வந்தவர்களை எந்த விதமான எதிர்வினையும் எதிர்ப்பும் இல்லாமல் அமைதியாக பார்த்து கொண்டே நின்றார். கைக்கூலிகள் எதிர்பாரா விதமாக ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு அவரை ஒன்றும் செய்யாமல் திரும்ப சென்று விட்டனர். அவரது மனம் செயல்பட்டிருந்தால் உயிர் போயிருக்கும். மனம் செயல்படாத நேரம் உயிர் தப்பி அஜெண்டாவையும் வெளியிட முடிந்தது. ஆடி மாதத்தில் தெருவில் பலத்த காற்றடிக்கும் போது சைக்கிளை மிதித்து செல்வது சிரமமாக இருக்கும். எதிர்காற்றே இல்லை என்றால் பாதையை சுலபமாக கடக்கலாம். மனமாகிய தெருவில் எண்ணங்கள் சிந்தனைகள் ஆகிய எதிர்காற்று வீசிக்கொண்டே இருந்தால் அதை கடப்பது சிரமமாகிறது. எதையுமே எண்ணாமல் சிந்திக்காமல் இருந்தால் மனம் அமைதியாகிறது, மௌனமும் ஆகிறது. மௌனத்தின் ஊடே நாம் முன்னேற முடிகிறது. எனவே வாழ்வில் பிரச்சனைகள் ஏற்படும் போது அதை பற்றி யோசித்து மேலும் பிரச்சனைகளை பெரிதாக்காமல் இருந்தால் அமைதியான சூழலில் பிரச்சனைகளுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும். மனிதன் பக்குவப்படும் போதுதான் ஞானமும் சக்தியும் பிரிந்திருந்ததை உணர்வான். இளமையில் சக்தி இருக்கிறது, ஆனால் அறிவோ ஞானமோ இருப்பதில்லை. எனவே இளமையில் சக்தியை வீணடிக்கிறோம். வீணடித்து வயதான பின் அறிவும் ஞானமும் வருகின்றன. அப்போது செயலாற்றுவதற்கான சக்தி நம்மிடம் இருப்பதில்லை. தளர்வாக உணர்கிறோம். சக்தியும் ஞானமும் ஒரே சமயத்தில் கிடைத்திருந்தால் பெரிய சாதனைகளை செய்திருப்போமே என்று வயதான காலத்தில் நினைக்கிறோம். சக்தியை செலவழித்தால் அனுபவம் கிடைக்கிறது. அனுபவம் வந்த பின்தான் ஞானம் கிடைக்கிறது. அதனால்தான் ஞானம் என்பதை தலைமுடி உதிர்ந்து வழுக்கை விழுந்த பின் நமக்கு கிடைக்கும் பல்போன சீப்பு என்று கூறுகிறார்கள். மனித ஜீவியத்திற்கு தான் இந்த பிரிந்த நிலை உண்டு. சத்திய ஜீவியத்தில் ஞானமும் சக்தியும் சேர்ந்தே இருக்கின்றன. நன்றாக ஆங்கிலம் கற்றவரெல்லாம் நன்றாக கற்பனை செய்வார்கள் என்று கூற முடியாது. நன்றாக கற்பனை செய்பவரெல்லாம் நன்றாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டு விடுவார்கள் என்று கூற முடியாது. கற்பனை மழவும் இருந்து மொழி திறனும் இருந்தால்தான் ஒருவர் ஜேன் ஆஸ்டனாகவோ ஷேக்ஸ்பியராகவோ மாற முடியும். அவர்களது ஆக்கங்கள் தான் காலத்தை கடந்து நிற்கும். ஒரு காரியத்தை செய்யும் போது அதை சரியாக செய்யும் சக்தியும் அதை எப்படி செய்வது என்ற சரியான ஞானமும் இருக்க வேண்டும். ஆனால் நம்மில் பெரும்பாலானோருக்கு இரண்டுமே இருப்பதில்லை. அதனால் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறோம். ஆனால் சத்திய ஜீவியத்தில் இரண்டுமே ஒன்றாக இருப்பதால் தான் நாம் சமர்ப்பணம் செய்யும் போது அது செயல்பட்டு காரியம் சரியான முறையில் கூடி வருகிறது. ஒரு பக்தர் பாண்டிச்சேரிக்கு வந்துவிட்டு திரும்பும் போது பெருமழை உண்டாயிற்று. உற்சாக மிகுதியில் எல்லா பணத்தையும் காணிக்கையாக தந்து விட்டார். நள்ளிரவு ஆகிவிட்டது. என்ன செய்வது, எப்படி ஊர் திரும்புவது என்று தெரியாமல் பேருந்து நிலையத்தில் திகைத்து நின்றார். அவரிடம் பேருந்து எப்போது வரும் என்ற ஞானமும் இல்லை. பேருந்து வந்தாலும் அதில் பயணம் செய்ய சீட்டு வாங்கும் பணசக்தியும் இல்லை. சமர்ப்பணம் செய்ய ஆரம்பித்தார். அப்போது அவர் முன் பெரிய வோல்வோ பேருந்து வந்து நின்றது. பஸ்ஸில் ஓட்டுநர் மட்டும்தான் இருந்தார். எங்கே போக வேண்டும் என்று கேட்டார் ஓட்டுநர். சென்னை போக வேண்டும், என்னிடம் பயணம் சீட்டு வாங்க பணம் இல்லை என்றார் பக்தர். இது நேற்றுதான் புதிதாக வாங்கிய வண்டி, சோதனைக்காக வெளிநோட்டமாக சென்னை வரை ஓட்டுகிறேன், சும்மா ஏறிக்கொள்ளுங்கள், பணம் எதுவும் வேண்டாம் என்று கூறிய ஓட்டுநர் பக்தரை வோல்வோ வண்டியில் ஏற்றிக்கொண்டார். அவ்வளவு பெரிய வண்டியில் பக்தர் தன்னந்தனியாக கை கால்களை நன்றாக நீட்டி பரப்பி தூங்கி கொண்டு சுகமாக சென்னை வந்து சேர்ந்தார். எந்த பக்தர் எந்த வண்டியில் எந்த ஊருக்கு எப்போது செல்ல வேண்டும் என்ற ஞானமும் அதை செயல்படுத்தும் சக்தியும் சத்திய ஜீவிய சக்திக்கு மட்டுமே உண்டு. நாம் செய்ய வேண்டியது உண்மையான சமர்ப்பணம் மட்டுமே. சப்கான்சியஸ் என்ற ஆழ்மன நிலையிலும் சூப்பர் கான்சியஸ் என்ற இறைநிலையிலும் சுமூகமாக இணக்கமாக ஒன்று கலந்த நிலை உள்ளது. நாம் இறைநிலையில்தான் இறைவனை காண வேண்டும். ஆழ்மனம் என்பது பாதாளம். அது பரமாத்மாவிற்கு இறைமுடி நிலைக்கு எதிரானது. இரண்டு நிலைகளிலும் ஒருமை உண்டு என்றாலும் நாம் பாதாளத்தை நாடக்கூடாது. மேலேயுள்ள பரமாத்மாவைத்தான் நாட வேண்டும். உதாரணமாக நம் பிள்ளையை இராணுவத்தில் சேர்த்தால் அங்கு அவன் ஆயுத பயிற்சி பெற்று ஒரு கட்டுப்பாட்டோடு நாட்டிற்கு சேவை செய்வான். கள்ளக்கடத்தல் கும்பலிலும் ஆயுத பயிற்சி உண்டு. அங்கும் கடுமையான கட்டுப்பாடு உண்டு. கட்டுப்பாடும் ஆயுத பயிற்சியும் கிடைக்கும் என்பதற்காக நம் பிள்ளையை கள்ளக்கடத்தல் கும்பலில் சேர்க்க முடியாது, சேர்க்கக்கூடாது. உயர்ந்ததிலும் தாழ்ந்ததிலும் பொதுவான பெரிய அம்சம் உண்டு என்றாலும் நாம் எப்போதும் உயர்ந்ததையே நாட வேண்டும். சாவித்ரி என்ற நூலும் மந்திரமயமானதுதான். மந்திரவாதியின் கையில் இருக்கும் நூலும் மந்திரமயமானதுதான். நாம் சாவித்ரியைத்தான் நாட வேண்டும். இரண்டும் மந்திரம்தானே என்று மந்திரவாதியின் புத்தகங்களை வாசிக்க கூடாது. எல்லாம் பிரம்மம் என்பது தியான மையமும் பிரம்மம் இருக்குமிடம்தான். சிறு தெய்வ கோயில்களும் பிரம்மம் இருக்குமிடம்தான். அதனால் கோயில்களுக்கு போகிறேன் என்பது பக்தர்களுக்கு சரிவராது. பிரபஞ்சமயமாவதன் மூலம்தான் மனிதன் சுமூக இணக்கத்தையும் செம்மையையும் அடைய முடியும். நாம் மேலும் மேலும் உயர ஆர்வம் கொள்ள வேண்டும். அதுவே நாம் செய்ய வேண்டிய பணி. நம் வாழ்வில் நம் முன் உள்ள பிரச்சனை எப்படி மனதை கடந்து நாம் சத்திய ஜீவனாக மாறுவது என்பதே. எப்படி மாறுவது என்பதை அடுத்து வரும் அத்தியாயங்களில் ஸ்ரீ அரவிந்தர் கூறுவார். முன்னொரு காலத்தில் அயோத்தியாமியர் என்ற குருவிடம் உபமன்யு என்ற சீடன் கல்வி கற்க வந்து சேர்ந்தான். மற்ற சீடர்களுக்கு பாடம் சொல்லி தந்த குரு உபமன்யுவை தினமும் தன் மாடுகளை மேய்க்க சொன்னார். பாடம் எதுவும் சொல்லித்தரவில்லை, உணவு எதுவும் தரவும் மாட்டார். ஆனாலும் நாளாக நாளாக உபமன்யுவின் முகத்தில் ஞான ஒளியும் உடலில் மினுமினுப்பும் துவங்குவதை கண்ட குரு, நீ தினமும் என்ன சாப்பிடுகிறாய் என்று ஆத்திரத்தோடும் கேட்டார். காலையில் மாடு மேய்க்க போகும்போது பிறர் எனக்கு பிச்சையாக தரும் உணவை வயிறார சாப்பிடுவேன் என்றான் உபமன்யு. இனி காலையில் கிடைக்கும் உணவை நீ சாப்பிடக்கூடாது, அதை எனக்கு தந்துவிட வேண்டும் என்றார் குரு. அதே போல் உபமன்யு செய்து வந்தான். ஆனாலும் முகத்தில் பிரகாசம் கூடிக்கொண்டே வந்தது. என்ன நடக்கிறது என்று விசாரித்தார் குரு. மாடு மேய்த்துவிட்டு திரும்பும் போது மாலையில் கிடைக்கும் உணவை உண்ணுகிறேன் என்றான் உபமன்யு. அதையும் எனக்கே கொடுத்து விடு என்றார் குரு. உபமன்யுவின் முன்னேற்றம் குறைந்தபாடில்லை. இப்போது என்ன செய்கிறாய் என்று கேட்டார் குரு. நான் மாடு மேய்க்க போகும்போது பசு மாடுகள் தரும் பாலை குடிக்கிறேன் என்றார் உபமன்யு. குருவிற்கு கோபம் வந்துவிட்டது. இனிமேல் என்னை கேட்காமல் சுவையான நல்ல உணவு எதையும் உண்ணக்கூடாது என்று உத்தரவிட்டார். குருவின் எச்சொல்லையும் உபமன்யு தட்டமாட்டான். அதனால் இரண்டு நாட்கள் பட்டினி கிடக்க நேர்ந்தது. மூன்றாவது நாள் பசி தாங்க முடியவில்லை. நல்ல இனிய உணவைத்தானே உண்ணக்கூடாது என்று குரு சொன்னார். நான் கசப்பான விஷக்கனியை சாப்பிடுகிறேன், பசி தீரும் என்று எண்ணிய உபமன்யு கொடிய விஷக்கனியையும் அதன் இலைகளையும் உண்டுவிட்டான். விஷத்தின் கடுமையால் உடனே கண் போய்விட்டது. உடல் தள்ளாட ஒரு கிணற்றில் விழுந்து விட்டான். நெடுநேரமாகியும் உபமன்யு திரும்பாததால் குருவும் பிற சீடர்களும் அவனை தேடி அவனை ஒரு கிணற்றுக்குள் கண்டுபிடித்தனர். தன் தவற்றை உணர்ந்த குரு தன் தவ வலிமையால் அஸ்வினி குமாரர்கள் என்ற மேலுலக மருத்துவர்களை பூலோகத்திற்கு வரவைத்து உபமன்யுவை கவனிக்க சொன்னார். மருத்துவர்கள் தேவாமிர்தத்தை உபமன்யுவுக்கு தந்து அதை அருந்த சொன்னார்கள். ஆனால் அதை அருந்த மறுத்தான் உபமன்யு. இந்த இனிய அமிர்தத்தை என் குருவிற்கு கொடுங்கள், என் பார்வை போனாலும் பரவாயில்லை, என் உயிர் போனாலும் கவலை இல்லை, என் குருவின் அனுமதி இல்லாமல் அமுதத்தை கூட தொடமாட்டேன் என்றான் உபமன்யு. குரு மனம் உருகி நெகிழ்ந்தார். உடனே உபமன்யுவின் உயிர் தப்பியது, கண் பார்வை திரும்பியது. குருவின் ஞானத்தைப் போல பல மடங்கு ஞானம் உபமன்யுவிற்குள் தானே உற்பத்தியாயிற்று. எந்த நூலையும் கற்காமல் எல்லா ஞானமும் கிடைத்து படிக்காத மேதையாக உபமன்யு மாறினான். அதை பெற்றுத்தந்தது எது? அவனுடைய மாசற்ற உண்மையான குருபக்தி. உயிரே போனாலும் கண்ணே போனாலும் குருவின் வார்த்தையை தட்டமாட்டேன் என்ற உபமன்யுவின் குருபக்தியே அனைத்து ஞானத்தையும் பெற்றுத்தந்தது. தன் வாழ்வில் நன்மைகளை கெடுத்து பிரச்சனை உண்டு பண்ணி வாழ்வை பூலோக நரகமாக்கிய சாதாரண குருவின் சொல்லை முழுமையாக பின்பற்றியவனுக்கே ஞானம் சித்தித்தது. நம் வாழ்வில் பக்தர்களாகிய நம் வாழ்வில் பிரச்சனைகளை விலக்கி நன்மைகளை உண்டு பண்ணும், நம் வாழ்வை பூலோக சொர்க்கமாக மாற்ற முயலும் குருவின் சொற்களை, அவரது வார்த்தைகளை அப்படியே பின்பற்றினால் லைஃப் டிவைன் ஞானம் நம்முள் முழுமையாக மலர வாய்ப்புண்டு. உபமன்யுவை போல மாறி நாம் அனைவரும் நம் வாழ்வில் பிரச்சனைகளே இல்லாதவர்களாக லைஃப் டிவைன் ஞானம் பெற்றவர்களாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு விடைபெறுகிறேன். வணக்கம்.
லைஃப் டிவைன் ஸ்பீச்சஸ் எல்லோருக்கும் எனர்ஜியும் புத்துணர்ச்சியும் கொடுத்து கொண்டிருக்கின்றன. இந்த பாக்கியத்தை நமக்கு வழங்கி கொண்டிருக்கும் அப்பா அவர்களுக்கும் அன்னை பகவான் அவர்களுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் மிஸ்டர் சந்திரசேகரன் கேரி சார் அவர்களுக்கும் நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறோம்.